இதெல்லாம் வல்ல அன்னை பராசக்தி திருக்கண்ணினாலும் இங்கு நிறைந்திருக்கும் சத்குருவின் அருளாலும் நம்முடைய இந்த அப்ரோக்ஷ அனுபூதி 87வது ஸ்லோகம் கடைசியாக நாம் பார்த்தது ஏவ ஆத்மன்ய அவித்யாத் தேகாத்யா சோஹி ஜாயத்தே ச ஏவ ஆத்மா பரிஜானாத் லீயத்தேச்ச பராத்மனி. இங்கே நமக்கு மீன் தொடர்ந்து மித்யா பற்றி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதை சிந்திக்க வருகின்ற இதுவரை வந்து இந்த மித்யா நமக்கு வந்து இந்த உலகம் மித்யா அப்படின்னு சொல்கிறோம், உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம அதை வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, தொடர்ந்து அதோடு நம்ம டீல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அதனால் டீல் பண்ணுறதுனால உண்மையாயிருமா அப்படின்றது தான் கேள்வி. நல்லா சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் உலகத்தை டீல் பண்ணுறப்ப நாம் வந்து கையாளும் பொழுது அதான் டீல் அண்ட் டெலிவர்ன்னு சொல்கிறோம். ஒரு பக்கம் வந்து ஒரு நாம் என்னவாக இருக்குன்னா ஒரு பேர் உண்மையாக ஒரு பேர் இருப்பா, அது இந்த ஸ்லோகத்துடைய சாரம் என்னன்னா நாங்கள் வந்து இருக்கேன் ஆனால் என்னவாக இருக்கேன் அதான் சொல்கிறா. அது வந்து பரிஜானமாக அல்லது வந்து என்ன அரை ஞானமானு பூர்ண ஞானமாக அல்லது அறக்குறை ஞானமானு கேட்குறாரு. நான் இருக்கேன்ற ஒரு விஷயம் அறக்குறை நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு அறக்குறை ஞானமாக இருக்குன்னு சொல்கிறார், பூர்ண ஞானமாக இல்லை. அதனால் அது வந்து என்ன அதை நம்ம வந்து அதை போய் அவங்க லயம்ன்ற வார்த்தை பார்க்கிறார் இங்கே. லீயத்தை என்ன லயம், இதோட அது பரமாத்மாவோடு அல்லது ஆத்மா சரி லயமாகணும் அப்படி சொன்னால் அது இல்லாமல் போகணும் அப்படின்றது. எது இல்லாமல் போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த நான் அப்படின்ற அனாத்மா, நான் எப்படி நான் அப்படின்ற ஒரு அனாத்மாவை வந்து இல்லாமல் போகணும். ஏன்னா அது வந்து தேகாத்ம புத்தியோட புத்தினால் வந்தது, அது இந்த தேகத்தோடு நம்மளை அடையாளப்படுத்தினால வந்த ஒரு விஷயம் அது. ஆனால் என்ன தான் இந்த தேகத்தோடு நம்ம அடையாளப்படுத்தியிருந்தாலும் கூட நான் வந்து தனித்தவன் தனியன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சு தான் இருக்குது. இந்த நான் வந்து ஒரு முட்டாளு கூட அதை என்ன சொல்கிறார், ஒன்றுமே தெரியாதவங்க கூட வந்து நீ இருக்கேன்னு கேட்டால் இருக்கேன்னு தான் சொல்லுவான். அடிமுட்டாளாகவே இருக்கட்டுமே, இதனால் நீ இருக்கேன்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஆனால் எப்படி இருக்குன்றதுல தான் நமக்கு வந்து என்ன பிரச்சனை. அதனால் என்ன சொல்கிறார், அந்த நான் வந்து லீயத்தே என்ன மெல்ல இந்த நான் விரும்புகிறோமோ இல்லையோ லியத்தேனா மெல்ல அது வந்து காணாமல் போகிறது அர்த்தம். அதை வந்து நம்ம தொலைச்சி கட்டணுன்றாரு. ஆனால் நமக்கு இந்த தொலைத்தல்னு இருக்கு இல்லையா, அது கூட ஒரு ரொம்ப சரியான வார்த்தை தான். ஏன்னா தொலைச்சி கட்டுறது தொலைஞ்சு போகிறதுன்னு சொல்லிட்டு அதான் எதாவது தொலைச்சிட்டோன்னு சொன்னால் எதை தொலைச்சிருக்கோம் நாம் அப்படின்னு கேட்டால் நல்லா பாருங்கள், என்னுடைய உண்மையான நானை நம்ம தொலைச்சிருக்கோம். ஆனால் தொலைச்சிட்டு என்ன சொல்கிறோம், தேடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்போ நம்மளை பார்த்து கேட்குறவங்க எங்கே தொலைச்சிங்கன்னு கேட்டீங்க, எங்கே தொலைச்சிங்கன்னு சொல்லுங்கள் தேடலான்னு சொல்லி, எங்கே தொலைச்சின்னு தெரிஞ்சால் தான் நம்ம தேடிடுவோமே. விஷயம் என்னான்னு கேட்டால் நம்ம தொலைஞ்சது நம்ம தொலைச்சி நமக்கே வந்து தெரியாமல் இருக்குது, அதுதான் விஷயம். ஒரு பொருளை தொலைச்சிட்டா கேட்டால் ஐயோ தொலைஞ்சி போச்சு தொலைஞ்சி போச்சு, எங்கே தொலைச்சின்னு சொன்னீங்க சொல்லுங்கள், எப்படி தொலைச்சின்னு சொல்லுங்கள் கண்டுபிடிச்சிடலான்றாங்க. எங்கே தொலைச்சின்னு தெரியலையே. ஆனால் இங்கே சாஸ்திரம் என்ன பண்ணுது, நீ எங்கே தொலைச்சிருக்கேன்றது சொல்கிறேன் நான், உன் உடலில் கொண்டு போய் அதை தொலைச்சிருக்கேன், மனசில் கொண்டு போய் அதை நீ தொலைச்சிருக்க, இல்லை இந்த அறிவில் கொண்டு அதை நீ தொலைச்சிருக்க. அதனால் இந்த 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 உடம்போட இந்த இந்த நமது இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கணும். இது இந்த ஒட்டு மொத்த நான் எடுத்துக்கிட்டு அங்கே தான் நம்ம போய் தொலைஞ்சிருக்கோம். நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை வந்து அதனுடைய ஒரு மாதிரி சின்ன போராட்டமாக நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. நம்மளை வந்து சதா அது என்ன பண்ணுது, ஒரு மாதிரி அலைக்கழிச்சிக்கிட்டே இருக்குது. நான் நிறவாக இருக்கணும்னு தான் விருப்பப்படுறேன், ஆனால் என்னோடய மெல்லுணர்ச்சிகள் என்ன பண்ணுது, என்ன அலைக்கழிக்காமல் விடுறதே இல்லை. எனக்கு நான் எப்படிப்பட்டவனாக இருக்கேன், நான் ரொம்ப உணர்ச்சிகள் நிறைஞ்சவனாக இருக்கேன் நான். என்ன நான் பார்க்கும் பொழுது இது என்ன மாதிரி உணர்ச்சிகள் அப்படின்னு சொன்னால் அது மெல்லுணர்ச்சின்னு சொல்லுவாங்க. மெல்லுணர்ச்சின்னா இமோஷன்ஸ், இமோஷன்ஸ் இல்லையா. நம்ம நல்லா பார்த்து நம்ம எப்படி நம்மளை நம்ம கட்டமைச்சிருக்கோம் அல்லது இந்த 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 குடும்பம் நம்மளை எப்படி கட்டமைச்சிருக்கு அல்லது சமுதாயம் நம்மளை எப்படி வந்து வடிவமைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய நம்ம மேலே வந்து அக்கறையும் பாசத்தையும் அன்பையும் குட்டி குடும்பம் எடுத்துக்கிட்டுன்னு சொன்னால் நிறைய பாசம் இருக்கும் இல்லையா. அதை நம்ம என்ன சொல்கிறோம், அது அந்த அந்த பாசத்தை விட்டு கொடுக்க முடியாமல் தான் நிறைய இடத்துல நம்ம நம்ம வந்து சமரசம் பண்ணிக்கிறோம். சரி விட்டு தொலை தொலைஞ்சு போட்டோம், என்ன பண்ணுறது, இருக்கட்டும், நல்லா பார்க்குறாங்களே, சமைச்சு போடுறாங்களே அப்படி சொல்லிட்டு என்ன 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 அங்கே ஒரு என்ன இருக்கு சொன்னால் ஒரு சாஃப்ட் ஸ்பாட், ஒரு 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 இலகிய ஒரு ஒரு புள்ளி நம்மக்கிட்ட இருக்கும் எல்லாத்துக்கிட்டேயும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், மில்லு மில்லு உணர்வுகள்னு சொல்கிறோம், இமோஷன்ஸ்னு சொல்கிறோம். அதாவது ஒவ்வொரு உணர்வையும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த உணர்வுகளில் வந்து உண்மை இல்லைன்னு நம்ம தெரிய முடியும். அது உணர்வுகளே சரியாக புரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் சரி தான் இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அதுலேருந்து நம்ம வெளியாக முடியாது. அப்போ நான் அப்படின்றத பற்றி நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் சொல்கிறார், அவித்யா இருக்குன்னு முதல் அந்த ஏவ ஆத்மன்ய அவித்யான்னு சொல்கிறார். அங்கே என்ன இருக்குன்னா நமக்கு நிறைய அறியாமல் இருக்குது, அங்கே நிறைய நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு ஒரு இக்னரன்ஸ் அறியாமல் இருக்குன்றார் நம்மளை பற்றி. நம்மளை பற்றி நம்ம சொல்கிறோம், ஐ மேக் அ வெரி குட் மதர், ஐ மேக் அ வெரி குட் ஃபாதர், ஐ மேக் அ வெரி குட் பர்சன் அப்படின்லாம் பர்சன் கூட மதர் ஃபாதர் விடுங்க, இவன் அ பர்சன் பிகாஸ் ஐம் வெரி லைக்கபிள், யூனோ நான் ரொம்ப என்ன எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் என்ன அப்படி சொன்னால் இதெல்லாம் வந்து நான் அவித்யான்றார். அவித்யா நமக்கு அவித்யான்னு சொன்னால் அறியாமை, அஞ்ஞானம். அது எப்படி நம்மக்கிட்ட வந்து நம்ம நம்ம அதை வந்து எப்படி போற்றி காப்பாற்றி வளர்த்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் முதல்ல வந்து முதல்ல அது என்னவாக இருக்குன்னு சொன்னால் முதல்ல வந்து பற்றாக இருக்காது, ரொம்ப கடும் பற்றுன்னு சொல்கிறது. அது பேர் கடும் பற்றுனா எனக்கே எனக்கு வேறு யாருக்கும் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா. மெல்ல வளர வளர என்ன ஆகிடுது, அந்த கடும் பற்று தான் என்ன மாறுதுன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் இலகி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம், பாசமாக இருக்குது, உனக்கும் பிள்ளை தான் எனக்கும் பிள்ளை தான், நம்மளாம் வந்து அண்ணன் தம்பி நம்மளாம் வந்து ஒரு குரூப்பு ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி பாசமாக மலருது, பாசம் அது இமோஷன்ஸ். அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே போனோம் அப்படின்னு சொன்னால் அது அந்த இமோஷன்ஸ் தான் என்ன ஆகுதுன்னு சொன்னால் நமக்கு வந்து என்ன உணர்வுகள்னு சொல்கிறோம், ஐ ஃபீல் ஃபீலிங்ஸ் முத இமோஷன்ஸு இல்லையா. ஆக கடைசியில் இருக்கிறது வந்து அட்டாச்மெண்ட் பற்று, பற்று கொஞ்சம் மேல் எலும்பி அதே அது எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா வி டிஸ்கவர் கம்ஃபர்ட் ஜோன் சொல்லி சொல்கிறோம் இல்லையா. கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து அன்பு பாசம் நேசம் இதெல்லாம் எல்லாத்தையும் எல்லோரும் அது நல்லா யூ ஃபீல் வெரி குட் வித் பீப்புள் இன்னும் ஒரு ஒரு என்ன சோஷியபிள் மேன் இஸ் அ சோஷியல் பீயிங் சொல்கிறோம் இல்லையா, சோஷியல் எனிமல்னு சொல்கிறாங்க இல்லையா, வெரி சோஷியபிள். அது வந்து இந்த பாசம் நேசம் அன்பு காதல் எல்லாமே சரியா. இப்போ அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், உணர்வு எழுச்சின்னு சொல்லுவோம். உணர்வு எழுச்சின்னு சொன்னால் பரவசம், அப்படியே ஏதாவது ஒன்று ஒன்றுலேருந்து அப்படியே அது சில கலைகளில் அல்லது பக்தியில் கடவுள் மேலே அம்பாள் மேலே சொல்வது ஏற்படும் இல்லையா, ஒரு பரவசம் ஏற்பட்டு அப்படியே உணர்வு எழுச்சியில் பொங்கி நிற்போம் இல்லை. அது அது அதுவும் ஒரு மாதிரியான ஒரு மனநிலை தான் அதுவும். அதையும் தாண்டி ஒன்று இருக்குது, அதான் நாம் வந்து தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு இடம், அதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அக உச்சம்னு சொல்கிறது. அகம் அப்படின்னு சொன்னால் யோ இன்னர் செல்ஃப், இந்த அக உச்சம் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய உண்மையான நாம் எந்த விதமான எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் எந்த விதமான என்ன உணர்ச்சிகள் மெல்லுணர்ச்சிகள் இமோஷன்ஸு உணர்ச்சிகள் என்ன ஃபீலிங்ஸு அப்புறம் அன்பு அல்ல பரவசம் இல்லை காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி இதெல்லாம் அது அது பரவசம்ன்றது பக்தி, பக்தின்னு சொல்கிறோம்ல பக்தி. அதையும் தாண்டி பக்தின்றது கூட வந்து ஒரு 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 பொருள் மேலே நமக்கு ஏற்படுற ஒரு சிறப்பு விசேஷ என்ன உணர்வு இல்லை, அதுதான் பக்தி, விசேஷ உணர்வு. வேறு யார் மேலேயும் இல்லை, ஒரே ஆள் மேலே, யார், அம்பாள், கிருஷ்ணா அப்படின்னு அப்படியே மயங்கி சொக்கி இருக்கிறது இருக்கு இல்லையா, கிருஷ்ணா அப்படின்னா சிறப்பு வச்சு எல்லாம் முடிஞ்சு போயிடும். இருக்குது இல்லையா, சிவா அப்படின்னு இருக்கிறது இருக்கு இல்லையா, அது அது உணர்வு எழுச்சின்னு சொல்கிறோம், பரவசம்னு சொல்கிறோம், பக்தின்னு சொல்கிறோம், பக்தி பக்தி பரவசம்னு சொல்கிறோம் இல்லையா. அது அதையும் தாண்டி ஒரு நிலை, எது மேலேயும் இல்லாமல் தனித்து தன்னிச்சையாக ஒரு, அதான் அதை தான் நம்ம அகம்னு சொல்கிறது, அல்ல செல்ஃப்னு சொல்கிறது. அது எப்படி வரும்னு சொன்னால், அது தமிழுக்கு தமிழில் சரியான வார்த்தை வந்து கற்பு. இந்த கற்பு கற்புன்னு சொல்கிறாங்களே, அது இன்னமும் அந்த பொம்பளைங்களுக்கு இருக்குதா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க தெரில நமக்கு அது. ஆனால் உண்மையான கற்பு வந்து பீயிங் யுவர் செல்ஃப், செல்ஃப் நாலேஜ் இருக்குல்ல, அது நம்முடைய ஒட்டுமொத்த மனிதனின் சாராம்சம் இருக்கு இல்லையா, ஒட்டு த எசன்ஸ் ஆஃப் ஒன், எசன்ஸ் ஆஃப் ஒன் பீயிங் இல்லை, அதைத்தான் தமிழில் வந்து கற்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து மெல்ல திரண்டு 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 நல்ல நல் நல் நன்கு என்ன என்ன வளர்ந்து திரண்டு ஒரு மையம் கொண்டு தன்னிலையில் தானாக நிற்பது கற்புன்னு சொல்லுவாங்க தமிழில். அது என்னமோ இப்போ பெண்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க, அது எனக்கு புரியல அது என்னன்னு. அந்த 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 விசாரத்துக்கு நம்ம போக வேணாம். உண்மையிலே தமிழில் வந்து கற்புன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், தானாய் தனி நின்ற தற்பரமே சொல்கிறாங்கள, அந்த தற்பர நிலை தான் கற்புன்னு சொல்லுவாங்க தமிழில். என்ன இலக்கிய தமிழில் சொல்லுவாங்க. ஆக அதான் கற்பு நெறின்னு சொல்கிறது. ஆ அதைத்தான் ஒருவனுடைய சாராம்சத்தை, ஒருவனுடைய சாராம்சத்தை உணர்ந்து அதுவாக நிற்றல். அது அது எங்கிருந்து வந்துச்சுன்னா சொன்ன கல்னா படி படித்த கல்னா படித்தல்னு சொன்னோம் இல்லையா, அப்போ தொடர்ந்து கற்பித்ததால் படிப்பதால் சிந்திப்பதால் தெளிவதால் ஏற்படுற ஒன்று, அந்த நிலை தான் நாம் வந்து ஆக உயர்ந்த நிலையாக ஒரு அக உச்சமாக தண்ணில் தானாக இருப்பது தான் இருப்பது தான் நம்ம இங்கே என்னன்னு சொல்கிறோம், ஆத்மானந்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஆத்ம ஏவ ஆத்மஸ்ய அபித்யா, இந்த ஆத்மா வந்து இதைத்தான் நம்ம இங்கே இந்த இந்த இதில் ச ஏவ ஆத்மா பரிஜானார் சொல்கிறது. அதுதான் பரிபூரண ஞானம். அந்த பரிபூரண ஞானம் நமக்கு இல்லைன்றார். அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவித்தையினால் இந்த 87 ஸ்லோகத்தில் சொல்லணும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அவித்தையினால் அந்த ஞானம் இல்லாதனால நம்ம என்னவாக இருக்குன்னு சொன்னால், நம்முடைய ஞானம் பரிஜானமாக பரிபூர்ண ஞானமாக இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் கூட அது மெல்ல அந்த ஞானத்தை நாம் வந்து அறிய என்ன ஆகும்னு சொன்னால், இந்த அவித்தியா இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுது, லீய தேய்ச்ச பராத்மனின்னு முடிக்கிறார். லியத்தனை மெல்ல அது வந்து லயத்தை அடைகிறது. இது வந்து வாழ்க்கை, இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையே நமக்கு அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, மெல்ல சென்று லயம் அடைகிறதுக்கு. எது லயமாகுது, லயம்னா இல்லாமல் போகிறதுன்னு அர்த்தம். எது இல்லாமல் போகுது, அவித்யா. என்ன எது மேலே, எது அவித்யா, தேகாத்யா சோஹில்லா ஜாயத்தேன்னு சொல்கிறப்ப பாருங்க, இந்த உடல் மேலே இருக்க இந்த நான் தேகாத்ம புத்தின்றார். அது மெல்ல மெல்ல என்ன ஆயிருமா, மெல்ல மெல்ல அப்படியே மெல்ல அப்படியே கரைஞ்சி போயிடும். எப்படி எப்படி கரைஞ்சி போகும் அப்படின்னு கேட்டால், இந்த உலகம் அவன் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த உலகம் மித்தியான்னு தெரியணும். அப்போ உலகம் மித்தியா மித்தியான்னு சொன்னால், உலகத்தில் நம்ம ஒன்றும் பண்ண, அடுத்த கேள்வி என்ன வரும், உலகத்தில் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லையா, ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லையா அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு நான் என்ற அல்லது ஆத்மா என்ற ஒரு பேருண்மை வந்து என்ன தனித்து தனி நின்ற தற்பரமே தனிச்சு நிற்கிற ஒரு உண்மை ஒன்று ஒரு பேருண்மை ஒன்று இருக்கோ, டப்புன்னு அதுக்கு எதுக்காப்பில் எதுக்கு இந்த உலகம் இருக்குது. அப்போ இந்த உலகம் உண்மையான்னு கேட்டால், அதுவும் இன்னொரு உண்மை தான். ஆனால் இந்த உண்மையில் என்ன இருக்குன்னா, உலகம் நமக்கு முன்னால் நிற்கிற உண்மை உலகம் இருக்கு இல்லையா, அது எதுன்னு கேட்டால், நான் தனியாக தான் நின்ற தற்பரமேன்னு சொல்கிறேன், அதனுடைய நாமரூபந்தான். அதனுடைய என்ன நாமரூபந்தான் இந்த உலகம். அதான் எடுத்து சொல்லணும் இல்லையா. அப்போ நாமரூபம் அப்படின்னு சொன்னால், அது வந்து நாம் நிகேட் பண்ணிடலாமா, நேத்தின்னு நிகேட் பண்ண முடியாது. அதான் நிகேட் பண்ண வேணான்னு சொல்லுது சாஸ்திரம். நேத்தி நேத்தி நிகேட் பண்ணாது, அது டீல் அண்ட் டிலீவர்னு சொல்லுது. ஏன்னா உனக்கு முன்னால் அது உண்மையாக நிற்கே நிற்கிதே. ஆனால் அது என்ன பண்ணணும்னு சொன்னால் அதனே டீல் பண்ணி தான் ஆகணும், அதை நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஹேண்டில் பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அதுதான் பூர்ண. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறார், பரிஜானம்னு ஒரு வார்த்தை பார்க்கிறார். பூர்ண ஞானம், எது பூர்ண ஞானம்னு சொன்னால் இந்த உலகமும் வந்து என்ன பிரம்மம் தான்றது தான் பூர்ணம். அதான் அடுத்த ஸ்லோகத்தை சர்வாத்மாவும் பேசப்படுறாரு. இந்த பிரம்மமும் வந்து என்ன, இந்த ஜகத்தும் என்ன, இந்த ஜகத்தும் பிரம்மம் தான், ஆனால் அதை வந்து அதோடைய பொய்மையை புரிஞ்சுக்கிட்டு அது உண்மையல்ல, அது மொதல் பொய்மை உண்மை அதனுடைய இந்த ஜகத்தோட உண்மை என்பது பிரம்மம் இல்லையா. அப்போ அது பொய்மையை புரிஞ்சுக்கிட்டுனா என்ன அர்த்தம், அது நமக்கு முன்னால் விரிஞ்சு நிற்கிது. அதுக்கு தான் அடுத்து பிராரப்தை பற்றி பேச போகிறார். நமக்கு ஏதோ பிராரப்தம் இருக்குது, அதனால் நம்ம முன்னால் விரிஞ்சு நிற்கி எழுந்து நிற்கிது. அதனால் நம்ம டீல் பண்ணி தான் ஆகணும், ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து நம்ம டிஸ்மிஸ் பண்ணவும் முடியாது, நெகேட் பண்ணவும் முடியாது, அதை நிராகரிக்கவும் முடியாது, தள்ளவும் முடியாது, கொள்ளவும் கூடாது. கொண்டால் என்ன ஆயிரும், கொண்டால் அது வந்து அஜ்ஞானம் ஆயிரும், அவித்தியா ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும், அதனால தான் நம்ம வந்து தள்ளி நின்று கவனம் கவனம்னு சொன்னோம். என்ன நம்ம என்ன சொல்கிறோம், அதை வந்து கவனிக்கணும்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணணும் அதை வந்து சாட்சி பாவம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா. சாட்சி பாவம்னு சொன்னால் ப்ராக்டிக்கலாக நமக்கு முன்னால் வந்து நம்ம புள்ள நின்னா சாட்சி பாவம் பார்க்க வேண்டியது, அது புள்ள புள்ள தான், அவங்கள அரவணைச்சிக்கணும் தான். வாங்கம்மா இப்போ வந்தேன்னு கேட்கணும், இது மித்தியா அப்படின்னு சொல்ல முடியும், புள்ள நம்ம புள்ள ஒன்று மித்தியா அப்படின்னு. இதெல்லாம் கிறுக்கு பயல்கள், இது சாஸ்திரம் ஒழுங்காக படிக்காதவங்க தான் வந்து அதுதான் உண்மை, அது அந்த பேர் உண்மை ஒன்று இருக்குது, இதெல்லாம் பொய்ன்னு. இதெல்லாம் அதனால தான் பொய்ன்னு சொல்லலை, துச்சம்னு வார்த்தை பார்க்கல இல்லை. இது என்ன சொல்லுது, இது என்ன சொல்லுது அப்படின்னா, அதனால தான் இதை வந்து என்ன மித்தியான்னு சொல்லுது. மித்தியானா என்ன, மித்தியானா நாமரூபங்கள், நாமரூபங்களை நாமரூபம்னு நம்ம டிஸ்மிஸ் பண்ண முடியாது. நாமரூபம் இருந்தாவே அதை என்ன பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஒரு ஜார் இருக்குது, ஒரு பானை இருக்குது, பானை என்ன பண்ணணும், ஹேண்டில் வித் கேர், கீழே போட்டால் உடஞ்சி போயிடும், அது யூஸ் பண்ணணும். பிகாஸ் நமக்கு முன்னால் வந்து யதார்த்தம்னு ஒன்று இருக்குது, யதார்த்தத்தை என்ன பண்ணணும், கரெக்டாக யூஸ் பண்ணணும், சரியாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் நீ வந்து முழுமையானவன். இல்லை இது மட்டும்தான், எது உண்மை, பிரம்மம் சத்தியம், ஜெகன் வந்து மித்தியாதான், துச்சம் இல்லை இல்லைன்னு இல்லை. ஜெகன் மித்தியா, மித்தியானா என்ன அர்த்தம், இந்த சத்தியம்தான் அங்கே மித்தியாவாக என்ன பண்ணியிருக்கு, நாமரூபம் கொண்டிருக்கு. அப்போ நாமரூபமும் என்ன, பிரம்மந்தான். அப்போ ஆனால் நாமரூபம் பிரம்மந்தான், ஆனால் நாமரூபத்துடைய எசன்ஸ் தான் பிரம்மம் தவிர அந்த நாமமும் ரூபமும் பிரம்மம் இல்லை. வி கேன் ஹோல்ட் ஆன் டு த நாமாஸ், வி கேன் ஹோல்ட் ஆன் டு த ரூபாஸ். நமக்கு என்ன அட்டாச்மெண்ட் யாருக்கிட்ட, அந்த ரூபத்தை மேலே, அந்த உருவத்தை மேலே, அந்த பர்டிகுலர் என்ன நாமத்து மேலே, அந்த உருவத்து நாமத்துக்கு என்ன இருக்குது, அதுக்கும் அன்பு இருக்குது, அதுக்கும் வந்து பாசம் இருக்குது, அதுக்கும் நேசம் இருக்குது. ஸோ இப்படி அப்படியே விரிஞ்சு போகிறதுனால நமக்கு அது ப்ராப்ளம் ஆகுது. அது விரிஞ்சு போகாமல் இது எதுக்குன்னு சொன்னால், இது வந்து அதனால தான் வந்து அந்த இதில் என்ன பண்ணிவிட்டாங்க, ஏன்னா புத்த மதத்தில் புத்தர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ வந்து அதை என்ன பண்ணார், அதை வந்து என்ன அநாத்தானார். அநாத்தா அப்படின்னு சொன்னால் அது வந்து செல்ஃப் நான் செல்ஃப்னாரு. ஏன்னா செல்ஃப்னாவே என்ன வந்துடுது, ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுது. இருக்குனாவே என்ன இருக்குது, ஓ எனக்கு இருக்குது அப்படின்னா ஒரு பொருள் ஆகிடுது. பொருளானால் அது மேலே என்ன வந்துடும், நமக்கு ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் பட்டு வந்துடும். அதனால் அது ஒரு பொருளாக சொல்ல வேணாவே அப்படின்னு சொல்லிட்டு அது நான் செல்ஃப்னு சொன்னார் புத்தா. அது ஒரு பார்வை, அது ஒரு நோக்கு, அது ஒரு எங்கல், அவ்வளோதான். இது வரைக்கும் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வந்தோம் நம்மளை சம்பிரதாயத்தில், மற்றவங்களாம் இருக்குன்னு பார்த்துட்டு வராங்க. பிரம்மம் பிரம்மம் சத்தியம் அப்படின்னு இருக்குன்னு பார்த்துட்டு வராங்க. இவர் என்ன எப்படி பார்க்குறாரு, இருக்குன்னு அது மேலே வந்து நமக்கு பற்று வருதே, சரி இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ அந்த இல்லா அந்த அதான் அங்கே நான் செல்ஃபை பேசும் பொழுது, அந்த இல்லாமையை பேசும் பொழுது, இல்லாமைக்கு இருப்பு இருக்கா இல்லையா, இருக்குது, இல்லாமன்னு ஒன்று இருக்குது, இல்லாட்டியா அதை பற்றி பேசுவானே. அதான் சொல்கிறாங்க இப்போ, ஏன்னா லைக் சொல்கிறாங்க, இப்போ அவங்கள புத்த மதத்தில் சொல்லுவாங்க, இது என்ன சொல்லுவாங்க, ஒரு பாட் இருக்குது, நம்மளும் நான் பாட் தான் சொல்கிறோம், நம்மளும் பானை தான் சொல்கிறோம். அந்த பானை வந்து மண்ணால் செய்யப்பட்டிருக்கு இல்லையா, பானை, அந்த பானையோட பானையுடைய பிரயோஜனமான இடம் எது? அங்கே இருக்கிற அந்த ஸ்பேஸ் தான். அங்கே இல்லாமல் தான் பிரயோஜனமே தவிர இருக்கிற பானை பிரயோஜனம் கிடையாது. இது மண்ணாக இருக்குது, அது பிரயோஜனம் இல்லை. அங்கே இருக்க அந்த ஸ்பேஸ் தான் வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு இல்லாத, அதுதான் பிரயோஜனமாக இருக்குது. அப்போ இல்லாமையை வந்து ஏன் அவங்க வந்து நான் செல்ஃபை வலியுறுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், அதுமாதிரி நமக்கு என்ன ஏற்பட்டுறக்கூடாது. நமக்கு ஒரு வாய்க்க சொல்கிறோம் இல்லையா, ஒரு பக்தி பரவசத்தில் வந்து இது மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லி அல்லது இருப்புன்னு சொன்னால் அது மேலே நமக்கு ஒரு பற்று வந்துடும் இல்லையா. அதனால் அவங்க ஒரு என்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அவங்க ஒரு நோக்கில், அவங்க ஒரு எங்கிள் அதை பார்த்து சரி அந்த இல்லாமையை வந்து அதான் ஒரு கை சத்தம்னாங்க இல்லை, ஒரு கை சத்தம்னாங்க. ஒரு கையில் சத்தம் வருமா என்ன? எதுவும் அவங்களுக்கு வந்திருக்கு. ம், ஸோ அது வந்து என்ன, அது வந்து ஒரு விஷயத்தை குறிக்குது. ஒரு கையில் சத்தம் வருமானு சொன்னால், ஒரு கை சத்தம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், அந்த மௌனத்தை சொல்கிறாங்க. ஒரு கை சத்தம்னா என்ன? சத்தம் இல்லாத இடத்துக்கு பேர் என்னது? மௌனம். அதுதான் அது கோல்டன் சைலன்ஸ் சொன்னாங்க, த கோல்டன் சைலன்ஸ் ஆஃப் புத்தா அப்படின்னு சொன்னாங்க. இதை தான். ஸோ நமக்கு இதில் பெரிய கருத்து வேறுபாடுலாம் கிடையாது. நம்ம உண்மையிலே புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் வேணால் புரிஞ்சுக்கலாம், இல்லை வேணாம்னு நிராகரிக்கலாம். தர்க்கம் எல்லா பக்கமும் வேலை பார்க்கும், ஆனால் தர்க்கத்தால் உண்மையை நம்ம அடைய முடியாது. தர்க்கம் வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு வழி தான், ஒரு இந்த உண்மையை நெருங்கிறதுக்கு, ஒரு பேர் உண்மையை நெருங்கிறதுக்கு தர்க்கத்தை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான். தர்க்கமே உண்மையை காட்டிடாது. அதனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறோம். என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த மித்தியா அப்படின்னு சொல்கிறது ஏதோ இல்லாமையை பற்றி பேசுகிறதில்ல. மித்தியான்றது என்னன்னு சொன்னால் அதோடைய நிராகரிக்கிறதில்ல, அதை நாம் என்ன ட்ராப் பண்ணுறதில்ல. அது எந்த அளவுக்கு நான் உண்மையோ அந்த அளவுக்கு நீ எதிரே நிற்கிற இன்னொரு ஒரு உண்மை. அவனுக்கு அவன் உண்மை தானே, அது உலகமாக இருக்கட்டும், உலகத்துக்கு உலகம் உண்மை தானே. அதனால் எந்த அளவுக்கு நான் உண்மையோ, எனக்கு எதிர நிற்கிற ஆள் அவனுக்கு அவன் உண்மை தானே, ஆனால் அவனுக்கு நான் மித்தியா, எனக்கு அவன் மித்தியா இல்லையா. ஸோ எனக்கு முன்னால் இருக்கிற ஒன்று என்னளவே சத்தியமானது, என்னளவே உண்மையானது, அதனால் அதை என்ன பண்ணணும்னு கேட்டால், அது ரெண்டே வார்த்தை சுவாமி சொல்லுவாங்க, டீல் அண்ட் டெலிவர்னு. அதை டீல் பண்ணி நமக்கு அது மூலமாக என்ன வேணுமோ அதை நாம் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கு மேலே அதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அப்போ மித்தியாவை இப்படி புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், இந்த உலகம் போய் உறவுகள் போய் அப்படின்னு எதையும் நம்ம நிராகரிக்க தேவையில்லை அப்படி சொல்லி, அந்த மித்தியா இருக்கு இல்லையா, அதுமாதிரி நமக்கு எப்பேற்பட்ட ஒரு பாவனை வேணும்னா, மீண்டும் மீண்டும் வந்து சங்கரர் போன்றவர்கள் இது சொல்ல வேண்டியதில்லை, என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, மீண்டும் மீண்டும் அதுமாதிரி நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், அது மேலே நமக்கு விருப்பம் வந்துடக்கூடாது, அதுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு என்ன அது அனாவசியமானது அப்படின்னு சொல்லிட்டு, அது மேலே நமக்கு வந்து ஒரு உதாசீன புத்தி வந்துடக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக மீன் சர்வாத்ம பாவத்தை பாருங்க பேசுகிறாரு. அடுத்த ஜெகத் ஸ்தாவர, அந்த ஜெகத் இருக்கு இல்லையா, அந்த ஜெகத் எப்படி இருக்குங்களா, ஜெகத் அடுத்த ஸ்லோகம் 88, ஜெகத் ஸ்தாவர ஜங்கமம், அந்த ஜெகத் எப்படி இருக்குன்னு சொன்னால், அது அசைவது அசையாதது. ஸ்தாவரம் அசையாதது, ஜங்கமம் அசைவது, அதான் நம்மளை ஜந்துன்றாங்க. ஜந்துனா என்ன? அசைஞ்சு போகிறதுன்னு அர்த்தம், அசம்பந்தம்னு அர்த்தம். அசம்பந்தம்னா ஏதோ அசடுன்னு அர்த்தம். சொல்கிறார், ஜெகத் ஸ்தாவர ஜங்கமம் சர்வ பாவானாம் அபாவத்து, எல்லா பொருள்களும் இல்லை, வஸ்துவே இல்லை அப்படின்னு ஆகிவிட்டது என்றால், தேகசிய ஆத்மதா குத்த, இந்த உடலுக்கு ஆத்மா என்ற தன்மை எப்படி வரும்னு. அதாவது என்ன சொல்ல வர்றாரு, என்னங்க சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னால், இந்த கடைசியாக கேட்குற தேகசிய ஆத்மா குத்தக, இந்த உடலுக்கு ஆத்மா என்ற தன்மை, அதாவது இந்த நடக்கிறது இதெல்லாம் வந்து சாரமற்றது, எது இந்த உடல், இந்த மனம், இந்த அறிவு எல்லாம் வந்து நிச்சயமாக தொடர்ந்து நம்ம இருக்க போகிறதில்ல, ஒரு நாள் எல்லாம் போய் நமக்கு நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து இந்த உடலுக்கு ஆத்மா என்ற தன்மை எப்படி வரும், நிச்சயம் அந்த உடல் ஆத்மாவாக இருக்க முடியாது. இந்த இந்த இது இது என்றைக்கு எதுக்கு இருக்குது, இது வந்து யூஸபிள் யூஸ்ஃபுல். மனம்க்கு ஆத்மாவாக இருக்க முடியாது, அறிவு ஆத்மாவாக இருக்க முடியாது. என்னென்ன எல்லாம் வந்து எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் வந்து போகுது, இருந்தால் அதை அது அதை பற்றி நமக்கு எந்த விதமான என்ன அலட்சியம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த சர்வாத்ம இந்த இந்த கொஞ்சம் இந்த எப்பொழுதுமே இந்த பிரிவு என்ன பண்ணுறாங்க, நிச்சயமாக நமக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு புத்தி வந்துடும், எல்லாத்தையும் அலட்சியப்படுத்துறது, எல்லாத்தையும் என்ன தூக்கி எறிகிறது, எதையும் வச்சு பார்க்குறதில்ல, யாருக்கூடையும் சேர்ந்து இருக்க முடியறதில்ல. ஏன்னு சொன்னால் நான் வந்து பெரிய சாதகன், தன்னிச்சையாக செயல்படக்கூடியவன், நான் வந்து ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு வந்துடும் பாருங்க. சில பேருக்கு யாருக்கூடையும் வச்சுக்க முடியாது, யாரையும் பக்கத்தில் வச்சுக்க முடியாது, இருக்கு இல்லையா. அப்படி அப்படி இது வந்து ஏதோ எல்லாவற்றையும் வந்து நீக்கி அடைவதல்ல, எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் வந்து உணர்ந்து அடைவதுன்னு. எல்லாத்துக்கும் இங்கே இந்த உலகத்தில் என்ன இருக்குது இருக்கிறதுக்கு, இங்கே அதான் சொல்கிறாரு, ஜெகத் ஸ்தாவர ஜங்கமம் சர்வ பாவானாம் அபாவத். அதாவது இதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் இடம் இருக்குது, எல்லா எல்லா உலகத்தில் எல்லா உயிர்களும் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த அங்கே உயிர்கள்லாம் உலகத்தில் நிறைய உயிர்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆனால் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா மனித உயிர்கள் தான் ரொம்ப வந்து பெம்பட், நல்லா செல்லம் கொஞ்சி வளர்க்குறது. ஒரு பாம்புக்கு இன்னொரு பாம்பு குட்டி வந்து இன்னொரு பாம்பு தான் போட்டு தள்ளிடும், அதுக்கு அது குட்டின்னு தெரியும், அது அது வந்து முட்டை போட்டு குஞ்சு பறிச்செடுத்து காப்பாற்றுது. தவளையும் சரி பாம்பும் சரி ஆமையும் சரி முட்டை போட்டு போனதால் சரி, அது பாட்டு குஞ்சு தானாக அது அது வந்து ஆயிரங்கணக்கிறதுனால சில தப்பிச்சு வந்து உயிரினங்களாக இருக்குது. வேறு எந்த உயிரினங்களும் வந்து இந்த அளவுக்கு காக்கப்படுறதில்லை மனிதன் மாதிரி. மனுஷன் ரொம்ப பெம்பன், இன்னும் குஞ்சு குஞ்சி என்னது முத்தங்குஞ்சி ரொம்ப செல்லங்குஞ்சி வளர்க்கனால தான் வந்து உருப்பிடாமே போயிட்டான் மனுஷன். இவ்வளோ செல்லங்குஞ்சிறது இவ்வளோ வந்து புத்தி புத்தி வளர்க்குறது எல்லாம் இருக்கு இல்லையா. எந்த பாம்பு குட்டியை வளர்க்குது, எந்த தவளை குட்டியை வளர்க்குது, எந்த என்னது நத்தை வந்து நபங்க போகிறோம் பயன்கள் நத்தையெல்லாம் வந்து நிறைய நத்தை இருக்குது ஆசிரமத்தில். இப்போ அதில் மேலே மேலே வருது எல்லாம் மெரிச்சிட்டு போகிறானுங்க, டே தள்ளி விட்டு போங்கடா அது எத்தனை பிழைக்க போகுது தெரில. அதில் அது வந்து ஒரு 1000 நத்தை முட்டை போட்டுச்சுன்னு சொன்னால் அது வந்து 10 தான் பிழைக்கும், மற்றெல்லாம் ஒரு பாம்புக்கு இன்னொரு சின்ன குட்டி பாம்பு உணவாயிரும் பிடிச்சி தின்னு போடும். அது ஒரு தவளை குஞ்சு பார்த்து கொச்ச கொச்சம் நிறையா இருக்கேன், ஒரு தவளைக்கு இன்னொரு குஞ்சு வந்து என்ன ஆயிரும் உணவாயிரும் அதுக்கு. அதான் ஒரு பாம்புக்கு இன்னொரு குட்டி பாம்பு வந்து ஒரு பாம்பு தான், அதோட குட்டி இல்லை, நமக்கு தான் எல்லாமே குட்டிங்க. குட்டி போட்டு குட்டி போட்டு புத்தி புத்தி வளர்க்குறதுக்கு அவ்வளோ பெம்பட்டாக இருக்கனால எதுவும் உருப்புறது இல்லை. சரி, அந்த மனுஷ ஜென்மம் அப்படி அப்படி ஜென்மம் நம்ம எடுத்திருக்கோம், அதனால் இப்படி வாழ்ந்து தான் ஆனால் நமக்கு. இருந்தாலும் கூட என்ன சொல்கிறார், இந்த உடம்பு அதனால் எப்படி இந்த உடம்பு வந்து ஆத்மாவாகணுங்க ஒரு கேள்வியாக நிற்கிறார். அதனால் இது கொஞ்சம் மித்தியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து போகுது. மித்தியானா என்ன, தோட்டத்துக்கு உள்ளது, தோட்டத்துக்கு உள்ளதாக என்ன 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 அர்த்தம், இட் இஸ் தேவ் டு பி யூஸ்ட் யூசேஜ், ஒரு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு, பயன்பாடு கொஞ்ச நாள் தான் அப்புறம் முடிஞ்சு போயிடும். எல்லா பொருளுக்குமே பயன்பாடு உண்டு, பயன்பாடு முடிஞ்சு போயிட்டால் அப்போ அது எப்படி ஆத்மாவாகணும்னு கேட்குறாரு. பயன்பாட்டுக்கு வந்தது எது இந்த உடல், பயன்பாட்டுக்கு வந்தது இந்த மனம், பயன்பாட்டுக்கு வந்தது இந்த அறிவு. எது வரைக்கும் அறிவு இருக்கும், இதோ இப்போ பேசிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் அறிவு, இன்னொரு 10 வருஷம்டா இந்த அறிவு தொடர்ந்து இருக்குமான்னு தெரியல, எல்லாம் மறந்து போயிடும். இந்த இந்த சூக்ஷம் இந்த அறிவு இருக்காது இல்லை, இதோ இப்போ உடம்பு இருக்குது இன்னொரு 10 வருஷம்டா இந்த பலம் இருக்குமா, அந்த உடம்புல இருக்காது இல்லை. இதோ இந்த மனம் இருக்குது இப்போ வந்து ரொம்ப துடியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வேகமாக செயல்பட்டுருக்கு, இன்னும் மனசு சரி போதும் இவ்வளோ நாள் தான் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறது, இதான் நிறுத்திக்கும்னு தோணும் மனசுக்கு, தோணுமே. அப்போ அதுக்கெலாம் என்ன இருக்குது, அப்போ அதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு வந்து ஒரு வரையறை இருக்குது. அப்போ வரையறை உள்ள இந்த உடல், இந்த மனம், இந்த அறிவு எப்படி ஆத்மாவாகும்னு கேட்கார். பெரியதா என்ன, ரெண்டு பக்கமும் பேசிட்டே போகிறாரு, ரொம்ப ரொம்ப பேலன்ஸாக பார்க்கணும். இதை என்ன ஒரேடியே தூக்கி எறிஞ்சிட முடியாது, அல்லது பொத்தி பொத்தி வச்சுக்கவும் கூடாது. நம்ம குழந்த மாதிரி குழந்த மாதிரி பொத்தியும் வச்சுக்க வேணாம், அல்லது வேண்டாம் வெறுப்பாக தூக்கி எறியவும் வேணாம், அலட்சியமும் வேணாம், அவமதிக்கவும் வேணாம். அதுக்கு நடுவில் ஒரு சமநிலை இருக்கு இல்லையா, ஒரு பேலன்ஸ் இருக்குல்ல, அதை இந்த உடலை பேணுவதிலையும் இந்த மனசை பாதுகாக்கிறதுலையும் இந்த அறிவை வளர்த்துக்கிறதுலையும் நம்ம பேணணும். எந்த அளவுக்கு இந்த அறிவை வளர்த்துக்க முடியும் அந்த அளவுக்கு வளர்த்துக்கணும். எந்த அளவு மனசை பக்குவப்படுத்த முடியும் அந்த அளவு பக்குவப்படுத்திக்குவோம். எந்த அளவு நம்ம இந்த உடம்பை நல்லா வச்சுக்க முடியுமோ, எவ்வளோ கவனமாக வச்சுருந்தாலும் உடம்புக்கு சீக்கு வருதா இல்லையா, எவ்வளோ பாரு கவனம் இல்லாதது ஒன்றுமே வரமாட்டேது. ரொம்ப கவனமாக இருக்கிறவங்க பார்த்து பார்த்து சாப்பிட்றாங்களே அவங்களுக்கு எல்லா நோயும் வருது. கவனமாக இருக்கிறவங்களுக்கு அவன் ஜாலியாக அவங்க பாட்டு நல்லா இருக்கிறாங்க. நான் வந்து இங்கே பார்த்தோம், இங்கே நம்ம ஆசிரமத்தில் இப்போ வந்து புது செக்ஷன் ஒன்று திறந்துருக்கோம். இப்போ என்னது ஓல்ட் ஃபோக்ஸ் ஹோம் திறந்துருக்கோம். அப்போ நேற்று போய் ஒரு அவங்க 30 பேர் வந்து சேர்ந்துருக்காங்க புது ஆசிரமத்தில். ஸோ அவங்ககிட்ட பேசி சும்மா போய் பேசிக்கிட்டு இருந்தேன். பேசுகிறப்போ ஒரு அம்மா, நாங்கள் வாக்கிங் போயிருந்தோம், ஒரு அம்மா என் கூடையே வந்துடுச்சு, நானும் வரட்டுமான்னு கேட்டுச்சு. சரி வாங்க அப்படின்னு சொன்னோம். வாங்க அப்புறம் நான் கொஞ்சம் ரொம்பலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஏன்னா அவன் பாடு வேகமாக நடந்து ஒரு மாதிரி நடந்ததாங்க. பார்த்தா யாருன்னா நான் வந்து இனிமேல் பேர்லாம் சொல்கிறாங்க, கொஞ்சம் ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாங்க. அவங்க வேகமாக நடந்துட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தா நமக்கு தான் என்ன இருக்குது, எல்லாம் சீக்கிரம் அவங்க எந்த சீக்கிரம் அதெல்லாம் நல்லா திடகாத்திரமா எங்களோட இன்னும் வேகமாக நடக்கிறாங்க. சாமி இப்படி தான் நடப்பீங்களா நீங்கள், வேகமாக நடங்க அப்படின்னு. நடக்கிறோமா நடக்கிறேன், பொடியாக வந்துடுறேன் பின்னாலேயே வந்துடுறேன், நான் போத போகிறேன் அப்படின்னு. சரிம்மா போமா, போயிரு அப்படியே போயிரு அப்படின்னு. அது மாதிரி வந்து ஸோ அவங்களுக்கு பாருங்க உடம்பு நல்லா இருக்குது, கிட்டு 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 நடந்து போகிறேன். என்ன அவங்களுக்கு என்ன வயசாகுது அப்படின்னு கேட்டேன். ஏன் எனக்கு 40 வயசு ஆயிடுச்சுன்னு. அப்புறம் கல்யாணம் மட்டும்தானே ஆகவே இல்லை அப்படின்ச்சு. அப்படியா, சரி சீக்கிரம் ஆகிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோமே அப்படின்னு சொன்னேன். சீக்கிரமாக அடுத்து நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை இல்லை, நான் எங்கள் வீட்லேயே நான் தான் மொதல் ஆள், மொதல் எங்கள் வீட்டில் நான் தான் அக்கா. அக்காவா, சரி ரொம்ப நல்லது, அக்கா அக்காலாம் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ரெண்டு தம்பி எல்லாம் கல்யாணம் மட்டும் போயிட்டானுங்க, நான் தான் கடைசின்னு. கடைசியா, நீ மொதல் ஆளுன்னு சொன்ன அப்படின்னு. இல்லை மொதல் ஆள் ஆனாலும் கடைசின்னு. வேதாந்தமாக இருக்கேன்னு நடா, ரொம்ப வேதாந்தம் சொல்லி தரலான்னு பார்த்தா நம்ம கூட இப்போ மிஞ்சி ஒரு வேதாந்தி இருக்காங்களே இங்கே. சரிம்மா நீங்கள் நடங்க, நாங்கள் பின்னாலே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே இருந்தோம். சொல்கிறேன், ஏன் தெரியுமா கடைசின்னு சொன்னேன், ஏன் நான் ஒரே பொண்ணு தான் எங்கள் வீட்டில், அதான் முதலும் கடைசி. ஓ, விவரமான ஆள் தான், நம்ம நினச்சோம் விளங்காத ஆளுன்னு. ஆனால் விவரமான ஆள். இப்போ என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை வந்து என்ன சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கதை கேட்டுக்கிட்டே நடந்துகிட்டு இருந்தோம். ஒரு 10 ரவுண்டு அடிச்சிட்டாங்க அவங்க. ஒரு தடகாத்திரமா, நம்ம கவனமாக இருக்கோம், அவ்வளோ நோயும் இருக்குது நமக்கு. கவனமே இல்லாமல் இருக்கோம், ஒரு நோயும் இல்லை அவங்களுக்கு. அதனால் இந்த உடம்பு நீங்கள் எவ்வளோ கவனமாக இருந்தாலும் நோய் வரும், எவ்வளோ கவனம் இல்லா இருந்தாலும் நோயை வராமல் கூட போயிடலாம். அதனால் உடம்பை நீங்கள் இன்னும் காப்பாற்ற முடியாது. யூ கேன் நாட் சேவ் திஸ் பாடி, நோ த மைண்ட் ஆர் த இன்டலெக்ட். அதற்கான என்ன விளையாது எடுத்துக்கும், இட் வில் டேக் இட்ஸ் ஓன் ப்ரைஸ். ரொம்ப வருத்தனிங்க வச்சு பாடியை போட்டு உடம்பு போட்டு பழி வாங்கிடும். அதுதான் சுவாமி சிவானந்தர் சொல்லுவாங்க, சின்ன வயசில் இந்த கங்கையில் அங்கே ஸ்ரீஷ்கே சிவானந்தா, இந்த சின்ன வயசில் அந்த கங்கையில் போய் உட்காந்து காலையில் 4 மணிக்கு அந்த கங்கை எங்கே ரிஷிகேஷில் ஹரித்வாரில் எப்படி இருக்குன்றீங்க, அதுவும் டிசம்பர் மாதம்லாம் ஜனவரி மாதம்லாம் அப்படி சில்லுன்னு காதில் போய் உட்காந்து உடம்ப வந்து ரொம்ப வருத்திட்டேன். ஏன்னா உடம்ப என்ன பண்ணணும், தேகாத்ம புத்தி போகணும் அப்படின்னு வருத்திட்டேன். இப்போ வயசான காலத்தில் அது நம்மளை வருத்துதுன்னாரு. வயசான காலத்தில் இப்போ அது நம்மளை இட் டேக்ஸ் அ என்ன அ டூல் ஓனர்ஸ் யூ கோட் டு பே அ ஹை ப்ரைஸ் ஃபார் இட் அப்படின்னாரு. அதனால் ஊன் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன், முன்னம் உடம்பினை இழுக்கென்று நினைந்திருந்தேன் அப்படின்னு. அதனால் நமக்கு இதை பற்றிலாம் வந்து நிறைய என்ன வி ஹவ் எ லாட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் அபவுட் ஆல் திஸ். ஒரு மாதிரி விரக்தியாக அல்லது ரொம்ப வைராக்கியமாக நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் யார்கிட்டையும் பேசாமல் இருப்பேன் உருன்னு இருப்பேன் உம்முன்னு இருப்பேன் சாதனை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பலவிதமான பாவனைகள் நமக்கு உண்டு. அதுக்கு வந்து ஒரு அளவே கிடையாது. அதனால் இங்கே என்ன சொல்கிறார் சங்கரர், நமக்கு எல்லா ஜகத் ஸ்தாவர ஜங்கமும் சர்வ பாவானாம் அபாவத்து. அதனால் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு வந்து ஒரு சர்வாத்ம பாவம் இருக்கணும். அப்புறம் சர்வாத்ம பாவம் இருந்தாலும் கூட அது அபாவத்துன்னு சொல்கிறார். அபாவத்துன்னா அது இல்லைன்னு தெரிஞ்சுக்கணுன்றார். என்னடா அநியாயமாக இருக்கே, ரெண்டு பக்கமும் கோல் போடுறேன்னு அர்த்தம். புரியுதா? முதல் சர்வாத்ம பாவமும் இருக்கணுமா, அப்புறம் அபாவத் அது இல்லைன்னும் தெரிஞ்சுக்கணுமா? என்னடா இது, என்ன தான் சொல்கிறீங்க, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன்னு. தெளிவாக அடுத்த அதனால் என்ன சொல்கிறாரு அடுத்து வந்து, ஒரு இப்படி இப்படி இந்த இந்த ஒட்டுமொத்த மித்யான்ற ஒரு விஷயத்த ஆதிசங்கர் இவ்வளவு என்ன தெளிவாக சொல்ல விரும்புகிறார். அதை பற்றி நமக்கு வந்து விருப்பம் வந்துடக்கூடாது, வெறுப்பு வந்துடக்கூடாது. அதை பற்றி என்ன இருக்கணும், ஒரு சமநிலையான பாவனை இருக்கணும். அதை பற்றி அது மாதிரி பற்றும் வந்துடக்கூடாது, பற்றும் வந்துடக்கூடாது, என்னது துவேஷமும் வந்துடக்கூடாது. அப்போ இந்த உலகத்தில் வந்து எப்படி இந்த தாமரை இலை தண்ணின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு தன்மை நம்ம வர வச்சுக்கிட்டால் தான். அப்போ அதனால தான் ஒரு கடந்த ஒரு ஸ்லோகத்தில் வந்து சொல்லும்பொழுது அவர் சொல்லிட்டார், எப்படி மித்தியா தனியாக இருக்க முடியும் பிரம்மம் இல்லாமல், நீ மித்தியான்னு சொல்கிறதே அந்த பிரம்மத்தை தான். ஆனால் இந்த பாருங்கள், இந்த உலகம் உண்மை இல்லைன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாரு, உலகம் உண்மை, உலகம் வந்து மித்தியானா அந்த பிரம்மந்தான் வந்து இந்த உலகமாக மாறி இருக்கு. ஆனால் அது அது உண்மைன்னு யார் யார் சொன்னது, நீ நினச்சிட்டு இருக்க தெரியுமா உண்மைன்னு? இப்போ சாஸ்திரம் மித்தியான்னு சொல்லுது, நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், உலகம் வந்து உண்மைன்னு வந்து சாஸ்திரம், உலகமும் வந்து பிரம்மந்தான் உலகமாக ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க இல்லையா? அது உண்மைதான், உலகம் தான் வந்து பிரம்மந்தான் வந்து உலகமாக ஆயிருக்கு. ஆனால் நம்ம மனசில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், நம்ம மனசில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த இந்த மித்தியா நாம ரூபங்கள் வந்து உண்மைன்னு நினச்சிட்ருக்கோம். நம்ம அதை உண்மைன்னு நினச்சிட்ருக்கோம் இல்லையா, அதைத்தான் மித்தியான்னு சொல்லுது. நீ வந்து நீ உண்மை நினச்சிட்டு இருக்கலையா, அது உண்மை கிடையாது, அது ஒரு தோற்றம்னு உன்னுடைய அறிவுக்கு தெரியணும்னு சொல்கிறார். நம்ம அதை வந்து என்ன நினச்சிட்ருக்கோம், இந்த உலகத்தை நாம் உண்மை நம்பிகிட்ருக்கோம், இந்த நாம ரூபத்தை உண்மை நம்பிகிட்ருக்கோம். அந்த அந்த விஷயத்தை வந்து உடைக்கிறார் மித்தியான்னு சொல்லி. அது நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்று. சரி, அடுத்து இப்போ வந்து ஒரு சின்ன அடுத்து 89வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் வந்து முடிக்கிறார் ஒரு விஷயத்தை, இந்த மித்யா தத்துவத்தை வந்து முடிக்கணும் இல்லையா, அதுக்கு சின்ன உபதேசம் ஒரு அறிவுரை சொல்கிறார். வெல்விஷ் பண்ணுறார். என்ன சொல்கிறார், ஆத்மானாம் சததம் ஞானாத் காலம் நய மகாத்யுதே பிராரத்தம் அகிலம் புஞ்சன் நான் உத்வேகம் கர்த்தும் அர்ஹசின்னு சொல்கிறார். அதாவது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஆத்மாவை என்றும் அறிந்து கொண்டு, ஆத்மானாம் சததம் ஞானாத்னா ஆத்மாவை என்றும் அறிந்து கொண்டு, என்ன புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டுருக்கோம் பாருங்கள், நமக்கு ஞானம் அடைஞ்சிட்டு, ஒரு ஞானியான நிலையை சொல்கிறார், ஞானம் அடைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஞானம் எல்லாத்தையும் முடிச்சுக்குவோமா, இதோட முடிச்சுக்குவோமான்னு. கொஞ்சம் ஏதாவது நமக்கு யாருக்கூடியாவது வந்து நமக்கு வந்து பிணக்கு ஏற்பட்டேன் என்ன பண்ணிக்கிறோம், உடனே முறிச்சுக்குவோமா, உடனே வெட்டிடுவோமா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் பஜனைக்கு போயிட்டு இருந்தாங்க, ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வந்துச்சு நடு ரோட்டில் ஒரு காட்டில், நிப்பாட்டி உடனே பிரிஞ்சிடுவோமான்னு. நான் அநியாயம் இருக்குது, இறக்கி விட்டால் ஒரு டவுனில் கொண்டு போய் இறக்கி விடு, வீட்டில் போய் இறக்கி விடு, நடு ரோட்லையா, அது ஒரு காட்டில் பாலிங் குளிம் பாலிங் காடு, ஒரு பஜனைக்கு போயிருக்கோம், இருந்தாலும் வந்து மோட்டர் சைக்கிளில், ஒன்ஸ் அப்பான் அ டைம் லாங் லாங் அகோ, 40 வருஷத்துக்கு முன்னால், ஜஸ்ட் அ டீச்சர், ஏதோ ஒரு 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 சின்ன என்ன வாக்குவாதத்தில் இல்லை சார் நீ சொன்னது சரியில்லைன்னு, இல்லை நீ சொன்னது சரியில்லைன்னு வேகமாக போயிட்டு இருந்தாலும் பகா கோலக்கட்டையில் ரோட்டில் நடுவு ரோட்டில் நிப்பாட்டி பிரிஞ்சிடுவோமா உடனேன்னு. ஏன் இருக்கு இப்போ பிரியாதீங்க வீட்டுக்கு போய் பிரிஞ்சிடலான்னு. இந்த மாதிரி எக்ஸென்ட்ரிக் கேசஸ் தான் வந்து ஆன்மீகவாதிகளாக வருவாங்க. அப்புறம் இதெல்லாம் அரை பைத்தியம் அரை கிறுக்குங்க தான் அப்புறம் வந்து பெரிய ஆன்மீகவாதியாக வருவாங்க. ம், நான் சொன்னேன் சார் சார் பிரியலாம், என்னை வீட்டில் போய் விட்டுருங்க அப்புறம் பிரிஞ்சிடலான்னு. இதுதான் எதார்த்தம், பிரியிறது நிச்சயம். இந்த மாதிரி ஆளுக்கிட்ட நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, தொடர்ந்து தொடர்பு வச்சுக்க முடியாது, பிரிஞ்சிடுவோம், வீட்டில் போய் இறக்கி விட்டுருங்கன்னு. சரி அப்படின்னு கோபத்தோடு வீட்டுக்கு வந்து இறக்கி விட்டு போனாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நமக்கு இந்த உலகத்தை நம்ம நினச்ச மாதிரி நினச்ச மாத்திரத்தில் நாம் என்ன பண்ணிட முடியாது, அதை விட்டு விளக்கிட முடியாது. நமக்கு என்ன மிச்சம் இருக்குதுன்னு சொன்னால், நீ ஞானி ஆனாலும் கூட உனக்கு பிராரதம் மிச்சம் இருக்குன்றார் அடுத்த வருஷத்தில். அடாடா அழகு முடிக்கிறார் இந்த விஷயத்தை. மித்யாபதி சொல்லும் பொழுது சொல்கிறாரு, அடாட ஞானிக்கும் உண்டு பிராரதம் உண்டான்னு ஒரு கேள்வி அடிக்கடி நம்ம வந்து, இது பெரிய டாபிக் இது, நம்ம வந்து தொடர்ந்து வேதாந்தத்தில் வந்து முக்கியமான டாபிக் இது. ஏன்னு சொன்னால் ஞானம் அடைஞ்சிட்டா எல்லாம் முடிஞ்சிட வேண்டியதானே. அப்புறம் பார்த்தா ஞானிக்கு வந்து புத்துநோய் வருது, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ஐயோ அம்மான்றாரு, என்னோடய ஞானிக்கு வந்து பிராரதம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால், ஞானம்னா என்ன, சர்வ கர்ம நாசம் தானே. என்னென்ன கர்மம் இருக்குது நமக்கு, கர்மம் அப்படின்னு சொன்னால் கர்ம வினைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதில் என்னென்ன நமக்கு ஏற்கனவே நம்மளாம் படித்தவங்களா சார், வேதாந்தம் படித்தவங்க, அதனால் நமக்கு என்ன தெரியணும், நமக்கு சஞ்சீத கர்மம் இருக்குது, ஆகாமிய கர்மம், பிராரத்த கர்மம் அப்படின்னு மூணு கர்மம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் பாலபாடம். பாலபாடம்னா தமிழ் தெரியுமா, இங்கிலீஷில் சொல்லிடுறேன், கிண்டர் கார்டன் இல்லை. ஓ நமக்கு தெரியும், அதான் நம்ம எப்படி பட்டவங்க எல்லாம் இவ்வளோ காலமாக ஒரு 30 வருஷமாக பாடம் கேட்டுட்ருக்கோம், நமக்கு தெரியாதா என்ன, தெரியும். ஆனால் என்ன கேட்குறாங்க, ஞானிக்கு வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே இது என்ன தத்துவபோதம் அல்ல, மற்ற குறிப்புகளில் சில உபனிஷத்துலாம் வந்து என்ன பேசுது, ஞானி வந்து ஞானம் அடைஞ்சிட்ட பிறகு அவருக்கு என்ன என்ன அவருக்கு வந்து சஞ்சித்தமோ ஆகாம கர்மியும் கர்மம் போயிடும், ஆனால் பிராரத மிச்சம் இருக்குன்னு. இல்லை இப்படி முடிக்கிறீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இது. அதெல்லாம் ரொம்ப இதுதான் சொன்னால் பாலப்பாடம் சொல்லிவிட்டு, இந்த இப்போ கொடுத்தா 100க்கு 100 வாங்கிடுவீங்க. அதனால் பரிச்சை கொடுத்தா சொல்கிறேன், நல்ல காலம் பரிச்சை இல்லை வேதாந்தத்தில் அப்பாடா. ஆ ஓகே, ஆனால் இங்கே என்ன சங்கர் என்ன சொல்கிறாரு, சாஸ்திரம் சொல்லப்பட்டிருந்தாலும் அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான், அது ஒரு கோணம் தான், உண்மையிலேயே ஞானிக்கு வந்து பிராரதம் கிடையாதுன்னு சொல்லப்படுறாரு. என்ன ஒரு பெரிய புரட்சி தான் இது, இல்லை சங்கர் பாருங்க, சங்கர் அதான் சொல்கிறேன், சங்கர் வந்து பெரிய புரட்சி. சாஸ்திரம் சொல்லுது ஞானிக்கு ரெண்டு ஞானம் அடைஞ்ச ஒருவனுக்கு என்ன உடனே தீக்கக்கூடிய போகக்கூடியது என்னன்னு சொன்னால், அவன் செஞ்ச அத்தனை சஞ்சீத கர்மனா, சஞ்சீத கர்மனா என்ன, சஞ்சீதனா சேமிக்கப்பட்டன்னு அர்த்தம், சஞ்சிதா என்ன சஞ்சீத கர்மம் அப்படின்னு சொன்னால் சேமிக்கப்பட்டதுன்னு, காலகாலமாக சேமித்து வச்சுப்பட்டது நம்மளுடைய சொத்து சம்பத்து, காலகாலம் சேமிக்கப்பட்டதான் சஞ்சீத கர்மம். எத்தனை பிறகு எத்தனை பிறகு எனக்கு தெரியாது, 1000 பிறகு இருக்கலாம், அத்தனை பிறகு சேமித்த கர்மத்து பேர் சஞ்சீத கர்மன் பேர். அப்புறம் அதுலேருந்து ஒரு போர்ஷன் வந்து இப்பொழுது வந்து என்ன செயலுக்கு வந்திருக்கு, கம் ஃபார் ஃப்ரூட்ஷன் அப்படின்னு, அதுக்கு பேர் பிராரப்த கர்மம். பிராரப்தம்னா என்ன, பிராரப்தம்னா பிரகரேன ஆரப்தம், பிரகரேன ஆரப்தம் அப்படின்னு சொன்னால் விசேஷமாக தொடங்கப்பட்டதுன்னு அர்த்தம், ஆரம்பிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். பிராரப்தம் அப்படின்னு சொன்னால் பிரகர்ஷேன ஆரப்தா அப்படின்னு சொன்னால் அர்த்தம், விசேஷமாக தொடங்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். எப்போ இந்த லைஃப்பில் இது தொடங்கிச்சுல, எப்போ தொடங்கிச்சு, அதான் தொடங்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன், இது ஒரு தொடர்கதை, நம்ம கதை இருக்கு இல்லையா, எப்போ நம்ம பிறக்கும் போது தொடங்கிச்சா, எப்போ முடிய போகுதுன்னு தெரியல, நிச்சயம் அந்த டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு தான், நமக்கு தெரியல இருக்குல்ல, இதுக்கு பேர் பிராரப்த கர்மம். அப்புறம் இந்த வாழ்க்கையில் இப்போ நான் 1ஆம் தேதி 1960 பிறந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரி 1ஸ்ட்டுன்னு, இப்போ வரைக்கும் நான் செஞ்ச நல்லா இப்போ 60 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 60 வயசுலாம் எனக்கு ஞானம் பிறந்திருக்கு, பிறந்தால் நல்லது, பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு ஞானம் பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஞானமாய் ஞானி ஆகிட்டார், மூஞ்செல்லாம் நல்லா பாருங்களேன் தெரியும், பிரகாசமாக இருக்கும், நல்லா நல்லா கூர்ந்து கண் மாறாமலும் மனசு தராமலும் ஆழமாக பக்தியாக பார்க்கணும், அப்போ தான் தெரியும், இல்லாட்டி எப்படி தெரியும்? அதை பார்க்க தெரியல உங்களுக்கு. நான் என்ன பண்ணேன், சரி இருக்கட்டும், 60 வயசு, அந்த 60 வயசுக்கும் சும்மா இருந்திருப்பாரா? அவரை ஆட்டம், அவரை ஆடாத ஆட்டம் என்ன, பாடாத பாட்டு என்ன, எல்லாம் பாடியிருப்பார்ல, பஜனையாக பாடியிருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் கர்ம சேர்ந்து கண்டதுகளோடு சேர்ந்து பஜனை பண்ணியிருப்பார். இது வேறு கண்ட ரெண்டு இடத்துல போய் பஜனை பண்ணியிருப்பார், கண்ட ரெண்டு இடத்துல போய் பூஜை பண்ணியிருப்பார். அபிஷேகம் என்ன, ஆராதனை என்ன, என்ன பிரார்த்தனை என்ன, பூமாலை என்ன, மாலைகள் என்ன, இதெல்லாம் என்ன 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 நிறைய பண்ணியிருப்பாங்கள்ல, அதுக்கெல்லாம் பேர் வந்து என்னன்னு கேட்டால் ஆகாமி கர்மம். ஞானம் அடைஞ்சவுடனே 60 வயசில் ஞானம் அடைஞ்சார்ல யாருன்னு கேட்காதீங்க, எவ்வளோ தெரியாமல் அடைஞ்சிட்டார், விட்டுருக்க பாவம், அடைஞ்சார் இல்லையா, அவருக்கு என்ன இருமா, இது ரெண்டும் போயிடும்னு சொல்கிறாங்க சாஸ்திரம் சொல்லுது. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இது நம்ம ரொம்ப தெளிவாக வந்து சங்கரை இதை விளக்க போகிறாரு. அதனால் வந்து வி நீட் அ லாட் ஆஃப் என்ன, வி நீட் அ லாட் ஆஃப் அட்டென்ஷன். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால் தர்க்கம், லாஜிக், ரொம்ப லாஜிக்கலாக எம்ப்ளாய் பண்ண போகிறாரு இங்கே, இருக்க போகிறாரு. அதனால் அதோடய இன்ட்ரடக்ஷன் மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். இது இது மூணு கர்மனா என்ன, அது எப்படி வந்து ரெண்டு போயிட்டு ஒன்று போகாதுன்னு, அதான் சங்கர் சங்கர் கேட்குறாரு. திருட்டாணிக்கு அதுதான் இது பெரிய தர்க்கி இல்லையா, அவர் இட்ஸ் எ கிரேட் லாஜிஷியன். யார், சங்கரா, ஹூ ஹஸ் லேர்ன்ட் என்ன தர்க்க சாஸ்திரம், ஞான சாஸ்திரம்லாம் அவருக்கு அத்துப்படியில்லை அவருக்கு. அதனால் கேட்குறாரு, சர்வகர்ம சந்நியாசம் அப்படின்னு என்ன, ஞானம் என்பது சர்வகர்ம நாசம் அப்படின்னு சொன்னால், சர்வகர்ம நாசம்னா என்ன, சஞ்சித்த பிராரப்த ஆகாமின்னு சொன்னால் அது எப்படி பிராரப்தம் மிச்சமாகும்னு கேட்குறாரு. பாயிண்ட் சரியா, லாஜிக்கலி தர்க்கபூர்வம் சரியான கேள்வி இல்லையா. இருந்தாலும் சாஸ்திரம் என்ன சொல்லுது, இல்லை அதாவது ஞானம் அடைஞ்சிட்டா அடைஞ்சிட்டா சரி, ஆனாலும் வந்து அப்போ ஞானம் அடைஞ்சிட்டா உனக்கு அப்போ வந்து கேள்வி, யார் பூர்வபக்ஷி வரான், பூர்வபக்ஷின் அப்போ நண்பருதா, எதிர் தரப்பாளன், எதிரி இல்லை எதிர் தரப்பாளன், ஒப்போனன் வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, உனக்கு எல்லா கர்மம் முடிஞ்சிட்டா நீ உயிராடுக்கல செத்தில் போயிருக்கணும்னு. ஆமாம், எல்லா கர்மும் முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிருக்கணும், செத்து போயிருக்கணும், நீ சாகாமல் வந்து ஞானம் அடைஞ்சிட்டுன்னு சொல்லியிருத்தியே எப்படின்னு கேட்கான். சர்வ பிராரதம் முடிஞ்சால் எப்போ நம்ம சாவோம், பிராரதம் முடிஞ்சோன்னு செத்து போயிடுவோம் இல்லையா. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீனும் சாகலை சரியா, ஆமாம் நானும் சாகலை, உனக்கு என்ன இருக்குது, உயிர் இருக்கா, உயிர் இருக்குது, அதனால் உனக்கு என்ன என்ன கர்மம் மிச்சம் இருக்குது, பிராரதம் மிச்சம் இருக்குது, எனவே என்ன ஞானம் அடைஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், ஆகாமிய கர்மமும் என்ன சஞ்சித்த கர்மம் தான் முடியுமே தவிர பிராரதங்களும் மிச்சம் இருக்குன்னு சொல்கிறான். லாஜிக் சரியாக இருக்கா, ப்ளீஸ் ஃபாலோ. நம்ம தான் நம்ம தான் வந்து என்ன ஒரு சப்ஜெக்ட் உள்ள வந்து ரொம்ப ஆழமாக போயிட்டு இருக்குமே, இந்த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லேர்னிங் வேதாந்தா, நாலு படிகள் இருக்கு இல்லையா, லாஸ்ட் ஃபேஸ் இது, இன்னும் கொஞ்சம் ஒன்று தான் இருக்குது, இன்னும் 2-3 வருஷம் போகணும் தெரில, அப்படி நின்று போயிடும் அவ்வளோதான், லாஸ்ட் ஃபேஸில் இருக்கும் நம்மளாம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஆகே எப்படி ஒரு கேள்வி கேட்கான், யார் நம்ம பூர்வபக்ஷி, நமக்கு எப்பயும் ஒருத்தருப்பானே கேட்குறான். அதுக்கு இப்போ சங்கரர் வந்து என்ன சொல்கிறாரு, அதனால தான் சங்கரர் சொல்கிறார், ஆமாம் எல்லாம் தான் போயிடும் அப்படின்னு சொல்கிறார், எல்லாம் போயிட்டு சொன்னால் அப்படி எப்படி நீ உயிராள் இருக்குன்னு, சரிதான கேள்வி, பிராரப்தம் முடிஞ்சால் செத்து போயிடணும்ல, அப்போ பிராரப்தம் முடியலன்னு அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அப்போ அவருக்கு அவர் அப்போ தான் வந்து சங்கரர் வந்து இதுக்கு அடுத்த இது 90வது ஸ்லோகம் இது, இது வந்து இந்த பிராரப்தத்தை பற்றி பேசுகிற ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தில் வந்து முக்கியமான இந்த கேள்வியை கேட்டு என்ன 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 சொல்கிறாரு, இந்த ஞானம் வந்து சர்வக்கர்மத்தையும் நாசம் செய்யக்கூடியது, பிராரப்தம் இல்லை என்ற எப்படி உயிரோடு இருக்கின்றாய், அப்படி ஆத்ம ஞானம்னா என்ன, ஆத்ம ஞானம்னா மோட்சம்னு அர்த்தம், மோட்சம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம ரெண்டு கோணத்துலேருந்து பார்க்கலாம் சொல்கிற, ரெண்டு கோணம் இருக்குது பார்க்குறதுக்கு, ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு டேபிள் இருக்குது டேபிள் இருக்கா, மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், தட்டையாக இருக்கும். நீ அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா மேஜ் கீழே பூந்து பார்க்குறேன் வச்சுக்கோ, மேஜை எப்படி இருக்கும், ஒரு மாதிரி கோணம்லாம் வேறு மாதிரி இல்லை, எங்கிருந்து பார்க்குறாரு பொறுத்து இருக்குது. இதுதான் கோணம்னு சொல்கிறது, இதுதான் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்கிறது. இல்லை அதான் தெளிவாக நம்ம தர்க்கத்தில் வந்து இதை நம்ம ஏன்னா தெளிவாக சிந்திக்கணும் இதை. அதனால் சொல்கிறாரு என்ன என்ன இது முத கொஞ்சம் விசாரம் பண்ணிட்டு பிறகு தொடர்ந்து சிந்திப்போம். இதை நான் சொல்லி வைக்கிறேன், நீ நல்லா போய் சிந்திச்சுட்டு வாங்க வீட்டில் போய், அப்போ தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு சொன்னால், இது யாரை நோக்கிய கேள்வி அப்படின்னு சொன்னால், ஒரு ஞானியை நோக்கிய கேள்வின்னு சொன்னால், இது வந்து சங்கர் என்ன சொல்கிறாரு, எல்லாம் தான் போயிடுச்சு, அப்படி எல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னால் அப்புறம் எப்படி வந்து அப்போ ஒரு ஞானிக்கு உடல் இருக்கா இல்லையா, அதான் சொல்கிறாங்க பார்க்குறோன்னு கொடுத்து இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பார்க்குறவன் தான் அவருக்கு உடம்பு இருக்குன்னு சொல்கிறான், ஞானிகிட்டு போய் கேட்டின்னு சொன்னால் இருக்குன்னு சொல்லுவாரா இல்லைன்னு சொல்லுவாரா, புதோ ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என்ன மரியாதை கருதி ஞானிகள் வந்து ஒரு உடம்பு இருக்கானா இருக்குன்னு சொல்லுவாங்க, தேகாத்ம புத்தியே இல்லை அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா. அப்போ உடம்புக்கு வந்து நோய் வந்தால் எனக்கு நோய் வந்துச்சு நினைப்பாங்க, உடம்புக்கு நோய் வந்துக்கு ஒரு அது ஒரு மாற்று பொருளாக தான் அவங்க பார்ப்பாங்கண்ணா, இன்னொரு பொருளாக பார்க்குறாங்க. அப்படி ஒரு ஞான திருஷ்டின்னு பேர் இதுக்கு, அப்படி அவங்களுக்கு உண்டு அது. அவங்கள போய் கேட்டிங்க சொன்னான், ஆனால் பொதுவாக இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் பதில் சொல்ல மாட்டாங்க. இது வந்து வியவஸ்த கெட்டத்தனமாக இருக்கேன்னு நினைப்பாங்க. ஆனால் போய் சொல்ல முடியுமா, என்ன வியவஸ்த கெட்டத்தனமாக கேள்வி கேட்குறேன்னு, வியவஸ்தே இல்லை இவன் கேள்வி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஞானம் அப்படின்னு சொன்னால் இந்த அது வந்து என்ன அப்படின்னு கேட்டால், அது வந்து அகர்த்தா அபோக்தா பாவம் தானே. நான் எது ஞானம், நான் செய்வேன் அல்ல, நான் அனுபவிப்பேன் அல்ல அப்படின்ற ஒரு பேர் உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வை அடைந்தவர்கள் உள்ள வந்து அவனுக்கு உடம்பு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, அதை பற்றி பெரிய என்ன இருக்காது அவங்களுக்கு. அதனால தான் இந்த கேள்வி சொல்கிறாரு, இந்த கேள்வி சொல்கிற ஆத்மானாம் சததம் ஞானார் காலம் நய மகாஜுத்தே என்று சொல்கிற, ஆத்மாவை என்று அறிந்து கொண்டு இருக்கிற காலத்தை என்ன ஓட்டுவாயாக. கடைசி அப்போ 89 ஸ்லோகத்தில் பிராரத்தம் அகிலம் புஞ்சான், உனது விதியை வந்து முழுமையாக அனுபவித்து கொண்டு, புஞ்சான்னா அனுபவிக்கிறது. அப்போ ஆத்ம ஞானத்தை அடைஞ்சவன் என்ன பண்ணுறான்னா, ஆத்மானம் சததம் ஞானார் ஞானார் ஆத்மா என்று உன்னை நீ ஆத்மான அறிஞ்சிக்கிட்டியா, எது ஆத்ம ஞானம், என்னை நான் ஆத்மான அறிஞ்சிக்கிட்டேன். அறிஞ்சிட்ட பிறகு என்ன பண்ணணும், இது ஒரு சின்ன அட்வைஸ் தான், சின்ன ஒரு 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 வெல் விஷிங் தான். விஷ் பண்ணுறாரு சங்கரா, என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், உன்னை நீ ஆத்மா என்று அறிந்து கொண்டு காலம் நய, காலத்தை போக்குன்றார், என்ன பண்ணி போக்கணும், ஏதாவது காலம் நய மகாஜுத்தே. ஏன்னு சொன்னால், நீ மகாத்வித்யேனா ஒளி புரிஞ்சவன் சொல்கிறாரு, அறிவொளியுடன் சொல்கிறாரு, ஷைனிங் என்ன தியூத் அப்படின்னா ஷைனிங்னு அர்த்தம். நீ புரிய பாருங்கள், சங்கர் தான் சொல்கிற, யாரை பார்த்தவங்களை பார்த்து சொல்கிறாரு அறிவாளியே என்றார், தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரா தெரில, நம்மளை பார்த்து சொல்கிறாரு ஞானம் அடைஞ்சிட்டியா, அடைஞ்சிட்டா அப்படியே பெசாமல் இருந்து காலத்தை போக்குன்றார். என்ன பெசாமல் இருந்து சொல்கிறார், பிராரத்தம் அகிலம் புஞ்சான், உனக்கு வந்து உலகில் வந்து உனக்கு வந்து பிராரத்தம் முழுமையாக, பிராரப்தத்தை முழுமையாக அனுபவித்து கொண்டு என்ன மிச்சம் இருக்கோ அந்த உடம்புக்கு. சுவாமி சின்மையான ஒரு அற்புதமான வழக்கம் சொல்வார், இட்ஸ் அ சுவிட்ச் ஆஃப் ஃபேன் அப்படின்னு. ஃபேன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம், பட் தென் இட் ஹஸ் கெயின்ஸ் அ மொமெண்டம் இல்லை, இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன், பிகாஸ் அந்த இருக்கும்போது ஒரு மொமெண்டம் கெயின் பண்ணிடுச்சு இல்லை, ஆஃப் பண்ணிட்டாவது சுற்றிட்டு இருக்கோம், அதுதான் பிராரத்தன்றார் ஞானிக்கு. என்ன அழகான எக்ஸாம்பிள், அங்கே இன்னும் கரண்ட் ஓடாது ஆனால் ஃபேன் சுத்தம், இல்லை கொஞ்சம் நேரம் சுத்தம், அவன் எவ்வளோ நேரன்றது எதை பொறுத்திருக்கு, அவங்க பிராரத்தை பொறுத்திருக்கு. அதனால் பிராரத்தம் அகிலம் புஞ்சான், நீ வந்து இந்த விதியை வந்து முழுமையாக அனுபவித்து கொண்டு புஞ்சான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ந உத்வேகம் கர்த்தும் அர்ஹசி, இப்படி முடிக்கிறார். என்ன சொல்கிறேன்னா, அது அந்த இந்த உடம்புக்கு வரக்கூடிய இன்பத் துன்பங்கள், மனசுக்கு வரக்கூடிய என்ன புகழ்ச்சி இகழ்ச்சிகள், அறிவுக்கு வரக்கூடிய மான அவமானங்கள், இது எல்லாத்தையும் வந்து பெருசுப்படுத்தாமல் என்ன பண்ண சொன்னால், இஸ் அ ஜென்டில்மேன் எக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. ஜென்டில்மேன் எப்படி இருப்பான், எல்லாத்தையும் ஓகே பண்ணிகிட்ருப்பான். ஓகே 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 ஓகே, ஜென்டில்மேன் எக்ரிமெண்ட் இதுக்கு பேர். என்ன எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவாங்க, அதான் ஜார்ஜ் பெர்னார்ட்ஷா வந்து ஒரு ஒரு கிளப்புக்கு போனார். போய் அங்கே எல்லாம் தண்ணியெலாம் சாப்பிட்ட பிறகு எல்லாம் வெளியே வந்து பார்த்தா அவர் கொடையை காணும், கொடையை காணும். அப்போ கொடையை காணோன்னு அவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் அப்படியே பார்த்து, விச் நோபல் மேன் டுக் மை அம்ரேலான்னு கேட்டார். எல்லாம் கொதிச்சு எழுந்துட்டாங்க. வாய் டிட் யூ கால் நோபல் மேன், நோபல் மேன் மட்டும்தான் பழம் மற்றவங்க எடுக்க மாட்டாங்கன்னு கேட்குறாரு. ஜென்டல் மேன் நெவர் டேக் மை அம்ரேலான்னாரு. எ ஜென்டல் மேன் வில் நெவர் டேக் மை அம்ரேலான்னார். ஸோ அது நோபல் மேனாக தான் இருக்கட்டும்ன்றாரு. அந்த மாதிரி ஜென்டல் மேன் எக்ரிமெண்ட் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்கிறது, சரி 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 சரின்னு ஜென்டலாக எடுத்துக்கிறது இல்லையா. அதனால் ந உத்வேகம் கர்த்தும் அர்ஹசி, நீ வந்து அதிகமாக அழட்டிக்காமனு அர்த்தம், ரொம்ப புலம்பாமனு அர்த்தம். என்ன அர்ஹசி, என்ன உத்வேகம்னா என்ன, ரொம்ப புலம்பாமல் ரொம்ப அழட்டிக்காமல் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது என்ன சொல்லிகிட்டே இருக்காமல் என்ன பண்ணணும்னு சொன்னால், காலம் நய, காலத்தை ஓட்டு. யார், ஆத்ம ஞானம் அடைந்தவர்கள். அப்போ ஆத்ம ஞானம் அடைஞ்சவங்க எப்படி என்ன எப்படி இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க சொன்னால், அவங்க வந்து என்ன புலம்பிகிட்டு இருக்க மாட்டாங்க, அது சரியில்லை இது சரியில்லைன்னு புலம்ப மாட்டாங்க, அது நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. சரி 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 அப்படின் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் இது ஒரு சின்ன அட்வைஸ் தராரு தந்துட்டு, பிறகு தான் வந்து என்ன ஆகுது, அடுத்து அடுத்த டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரி எப்படி அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு இந்த ஆத்ம ஞானிகள் அல்லது ஞானிகள் வந்து தொடர்ந்து பிராரப்தத்தை அனுபவிக்கணுமானு கேட்டால், பிராரப்தம் என்பது என்ன, அது புது ஒரு புரட்சியான கருத்தை வைக்கிறாரு, ஞானிக்கு பிராரப்தம் கிடையாதுன்றார். அதுவும் சேர்ந்து போயிடும். ஒரு அரசனுக்கு மூணு பொண்டாட்டி, அஃப்கோர்ஸ் 30,000 பொண்டாட்டி இருந்திருப்பாங்க, அது வேறு கதை. இது மூணு பொண்டாட்டி ஏதோ தெரியல, அவர் ரொம்ப நல்ல அரசன் ஆட்டிருக்கு, முடியும் பொண்டாட்டி தான் இருக்கு. அப்போ செத்து போயிடுறாரு. செத்து போனால் இந்த முத கல்யாணம் பண்ணாரே, முத கல்யாணம் அப்புறம் 5 வருஷம் இன்னொரு கல்யாணம், அப்போ 5 வருஷம் இன்னொரு கல்யாணம், இந்த மூணு பேரில் யார் முதல்ல விதையாவாங்க, முத கல்யாணம் பண்ணவங்க தானே, பேசாமல் இருக்கீங்க, மூணு பேர் சேர்ந்து ஒரே இடையே தான் உதவியாயிருவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி ஞானம் அடைஞ்சிட்டா என்ன, சஞ்சித்தம் பிராரப்தம் ஆகாமன்னு தனித்தனியாக போகாது, மூணு சேர்ந்து தான் போயிருந்தார் சங்கர். ஓ அப்படியா, சரி. அப்போ ஞானிகளுக்கு பிராரப்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு கேட்டால், அதை வந்து வேறு விதமாக புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவ் தான். ஏன்னு சொன்னால், கேள்வி கேட்குறவங்க பொறுத்திருக்கு. கேள்வி கேட்குறவங்க யார், அஜ்ஞானி. அவனுக்கு என்ன வேணும், அவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம், ரொம்ப கேள்வி கேட்டால் வியவஸ்தை கேட்டவன் அர்த்தம், வியவஸ்தை கொஞ்சம் குறவாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் அவனோட அறிவுக்கு தகுந்த மாதிரி சில பதில்கள்லாம் இருக்குது, அதை நம்ம சிந்திக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களோட பார்வையிலேருந்து அவருக்கு வந்து என்ன சொல்ல போகிறோம், அவருக்கு பிராரப்தம் மிச்சம் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் என்ன பண்ணுது, உங்கள் பார்வை உள்ளெழுத்து வாங்கிக்குது. உங்களுடைய பார்வை இருக்கு இல்லையா, ஏன்னா அவர் கஷ்டப்பட்டுருக்கு, அவருக்கு நோய் வந்துருச்சே, அவர் உயிர் இழுத்துட்டு இருக்குன்னு சாகாமல் கிடக்காரு. அப்படின்னு சொன்னால் உங்கள் பார்வையிலேருந்து அதை எப்படி சிந்திக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த மூன்று ஸ்லோகங்கள் வந்து பிராரத்து கடந்து எப்படி பேசுகிறாரு. அப்படி தொடர்ந்து நம்ம முக்கியமாக அந்த 90-99 வரைக்கும் இதை பேசி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறாரு, நம்ம முக்கியமாக 100வது ஸ்லோகத்திலேருந்து எது ஸ்டார்ட் பண்ணுறாரு, நிதித்தியாசனம். அதான் சப்ஜெக்டே நமக்கு. அப்ரோக்ஷ அனுபூதியே எதுக்குன்னு சொன்னால், என்ன ஸ்ரவண மனன நிதித்தியாசன் சொன்னோம் இல்லையா, அது நிதித்தியாசனம் எப்படி பண்ணுறதுன்றதுக்காக தான் அப்புறம் க்ஷண்புயை அவர் ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு முன்னால் யூ வாண்ட் ஜஸ்ட் டு பி வெல் இன்ஃபார்ம் யூனோ டு ஹேவ் ரவுண்டட் நாலேஜ் அபவுட் வேதாந்த், வேதாந்தை பற்றி முழுமையாக ஒரு அறிவு அடைஞ்சிட்டேன்னு சொன்னால் தென் இதை பற்றி எந்த விதமான சிக்கல்களோ அல்லது கேள்விகளோ அல்லது சந்தேகங்களோ இல்லை மனமுடிச்சுகளோ எதுவும் இல்லாமல் உக்காந்து ஓகே இதுதான் எனக்கு வேணும் இப்படி தான் நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு 100வது சொல்லுன்னு ஸ்டார்ட் பண்ண போகிறார் நிதித்தியாசனத்தை. இப்போதைக்கு நாம் இந்த பிராரத கர்மம் இந்த ஒரு ஞானி எப்படி தன் பிராரத கர்மத்தை அனுபவிக்கின்றான் அப்படின்றத பற்றி அதனுடைய லாஜிக் தர்க்கம் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து இன்னொரு 3 சுலோகங்களை சொல்லுவார். அப்படி நிதித்தியாசனத்தில் நம்ம போக போகிறோம். நன்றி, வணக்கம், அறிவோம், தற்சன்.